الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لقد خلقنا الإنسان في أحسن تقويم. صدق الله العليم. عن أبي هريرة رضي الله عنه قال النبي صلى الله عليه وسلم: إذا صلت المرأة خمسها وصامت سحرها وحفلت فرجها وأطاعت زوجها قيل لها ادخلي الجنة من أي أبواب شئت، رواه أحمد. ஹைர் மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு மேல படைத்த படைப்பினங்கள்ல ஒரு சிறந்த, ஒரு உன்னதமான, ஒரு சிரேஷ்டமான ஒரு படைப்பு இருக்கும் என்று சொன்னா அது இந்த மனிதர்கள் தான். மனிதரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல கூறும் பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நான்கு இடங்கள் சத்தியமிட்டு அல்லாஹ் கூறுகிறான்: லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம், உலகத்துல படைத்த படைப்புகள்ல மிகவும் ஒரு அழகான படைப்பு இருக்கும் என்று சொன்னா அது இந்த மனிதர்கள் தான். மனிதர்களை இவ்வளவு அழகாக படைத்திருக்கிறேன் ஏன் தெரியுமா? படைத்த இறைவனே மனிதனை படைத்த நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்: الذي خلق الموت والحياة ليبلوكم ميكم أحسن عملا. الذي خلق الموت நீங்க மௌத்தானதுக்கு பின்னால உங்க உடம்புகள் கபருகள்ல கொண்டு போய் வைத்ததுக்கு பின்னால நாங்க திரும்ப ஏன் ரூக தருகிறோம் தெரியுமா? ليبلوكم ميكم أحسن عملا, யாரிடம் சாலிமான அமலை கொண்டு வந்து சோதிப்பதற்காக வேண்டி, பரிசிப்பதற்காக வேண்டி தூர நோக்கத்தில் அனுப்பப்பட்ட நாம் இந்த உலகத்துடைய ஆசா பாசம் இன்பங்கள்ல நாங்க எங்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான நியமத்துக்களை உலகத்துல கொடுத்திருக்கிறான். சிலர்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறான், இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் பட்டம் பதவிகளை கொடுத்திருக்கிறான், இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் சொந்த செல்வங்களை கொடுத்திருக்கிறான், இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் வாகன வசதிகளை கொடுத்திருக்கிறான், இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். உலகத்துடைய ஒரு அந்தஸ்தை, உலகத்துடைய ஒரு வெகுமதியை ஒரு மனிதர் ஆட்சி அதிகாரத்தை கொண்டோ அடங்கிக் கொள்ளலாம், சொத்து செல்வங்களை கொண்டோ அடங்கிக் கொள்ளலாம். மாற்றமாக அல்லாஹ்வுடைய நியமத்துகள் எந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க நாடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்துல கொடுக்கிறான். உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல மக்கள்ல ஆண் என்றும் பெண் என்றும் இருசாரார்களாக உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இருவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுது அஸ்வாஜா, உங்களை நாம் ஜோடிகளாக படைத்திருக்கிறோம், ஆண்களுக்கு பெண்கள் என்றும் பெண்களுக்கு ஆண்களாகவும் நாம் உங்களை ஆக்கியிருக்கிறோம். ஆக மீதான கண்ணியத்துக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துல வாழக்கூடிய உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல ஒரு மனிதன் பூரணமாக அமைவதாக இருந்தால், ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல அவன் ஒரு பூரண மனிதன் என்று கூறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அவன் திருமணம் முடிந்ததுக்கு பின்னால அவன் ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்துல பூரணமாக அமைகிறார்கள். இந்த திருமணத்தை முடிப்பதற்கு முன்னால் இஸ்லாம் ஒவ்வொரு ஆண்களுக்கும் வழிகாட்டிருக்கிறது. இஸ்லாம் எந்த முறையில் தனக்கு வர வேண்டிய மனைவிமார்களை, தனக்கு வரக்கூடிய மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் தெளிவான முறையில் வழிகாட்டியிருக்கிறது. ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில ஒன்றல்ல ரெண்டல்ல 9 திருமணங்கள் முடித்து காட்டினார்கள். பேர குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் முடித்தும் வைத்தார்கள். சஹாபாக்களுக்கு திருமணம் முடித்தும் திருமணம் முடித்து வைத்தும் காட்டினார்கள். ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் பூரணமாக ஆகுவதாக இருந்தால் அவனுடைய ஆரம்ப கட்டமாக உலகத்தில் ஹலாலாக்கப்பட்ட முறையில அவன் திருமணம் முடிக்க வேண்டும். திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, உலகத்தில திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் தனக்கு வரவிருக்கக்கூடிய மனைவியை தனது கண்களால பார்க்கறதுக்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. அந்த தினங்களில் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு வர வேண்டிய மனைவிகளை வெறுமனே பெண்களை மனைவியாக மாத்திரம் பார்த்துவிட்டு வருகிறோம். இஸ்லாம் அவ்வாறு வழிகாட்டவில்லை. மாற்றமாக இஸ்லாம் தனக்கு வர வேண்டிய குழந்தைகளுக்கு இந்த பெண்மணி ஒரு தாயாக இருப்பாளா என்பதையும் இஸ்லாம் பார்க்கும்படி நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் அன்றைய தினங்களில் என்ன செய்கிறோம்? வெறுமனே பெண்களை பொண்ணாக பார்த்து விட்டு வருகிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்லுகிறது ஒவ்வொரு வீட்டிலையும் அநேகமான நேரங்கள் ஆண்களை விட பெண்கள் தான் வீட்டில் அநேகமான நேரங்கள் இருப்பார்கள். பெண்களாகிறவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள். ஏதோ கணவன் மரணித்ததுக்கு பின்னால் அவர் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருப்பதல்ல இதா. மாற்றமாக உலகத்தில் பெண்களுக்கு யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அவர்கள் பிறந்ததில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் அவையுடைய வாழ்க்கை இதாவை போல இருக்கணும். செல்வார்கள் பெண்கள் இல்லாத வீடு வாரி இல்லாத கிணற்றை போல. ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணத்துல ஒரு வாரி இல்லை என்று சொன்னா அந்த கிணத்தால எந்த ஒரு பிரயோஜனமும் யாரும் அடைய மாட்டார்கள். அதே போலத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு கிணற்றுக்கு எந்த முறையில் வாரி அவசியமாகிறதோ அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் பெண்கள் அவசியமாகும். ஒவ்வொரு வீடுகளும் சுத்தரிக்கப்படுமா, ஒவ்வொரு வீடுகளும் அழகாக இருக்கணுமா, ஒவ்வொரு வீடுகளும் பராமரிக்க வேண்டுமா, ஒவ்வொரு வீடுகளிலும் செழிப்பான முறை இருக்க வேண்டுமா, அந்த வீட்டுக்குள் பெண்களாகிய நாம் இருக்க வேண்டும். நாம் அந்த தினங்களில் திருமணம் முடித்து விடுகிறோம். வெறுமனே மார்க்கத்தில் எந்த முறையில் நமக்கு வர வேண்டிய மனைவி அமைய வேண்டும், வீட்டுக்குள் வர வேண்டிய மனைவி எந்த முறையில் அமைய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. வீட்டுக்குள் வர வேண்டிய மனைவி தக்வாவுடைய மனைவியாக இருந்தால், வீட்டுக்குள் வர வேண்டிய மனைவி 5 நேரமும் சொல்லக்கூடிய ஒரு மனைவியாக இருந்தால், வீட்டுக்குள் வர வேண்டிய மனைவி குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தால், வீட்டுக்குள் வர வேண்டிய மனைவி ஈமான்தாரியான குடும்பங்களில் இருந்தால், வீட்டுக்குள் வர வேண்டிய மனைவி தியாக உணர்வுகளுடன் இருந்தால், அந்த குழந்தைகளும் தக்வாவுடைய முறையில் வளர்க்கப்படும். இதனால் தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது, திருமணத்திற்கு முன்னால் உமக்கு வர வேண்டிய மனைவிமார்களை தேர்ந்தெடுப்பது உமது கரங்களில், உமது கண்களால் நீர் உமது மனைவிமார்களை தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்துடன் தேர்ந்தெடுப்பார்கள். நீங்கள் தீனுல் இஸ்லாமை உட்படுத்தி தக்வா உள்ள பெண்மணிகளை தேர்ந்தெடுங்கள். கண்ணியமானவர்களே, நாம் உலகத்தில் கண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லா, ஷாஃபி மதுஹபில பெரிய தேர்ச்சி பெற்ற ஒரு இமாம் இருக்கும் என்று சொன்னால் அப்துல் காதர் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லா. அதே போல் நாம் இன்று செல்லக்கூடிய ஒரு சூஃபியார் இருப்பார் என்று சொன்னால் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லா. இவர்கள் எல்லாம் சிறு வயதிலே தந்தையை இழந்து தாயுடைய பராமரிப்பிலே வளர்ந்து பெரும் மாமேதைகளாக மாறினார்கள். கண்ணியமானவர்களே, இதனால் தான் இஸ்லாம் வழிகாட்டுகிறது, வீட்டுக்குள் வர வேண்டிய மனைவி தக்வாவுடைய மனைவியாக இருந்தால் ஒரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய மனைவி எந்த முறையில் ஆக வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் தக்வா உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நமது குழந்தைகள் தக்வா உள்ள முறைப்படி உலகத்தில் வளர்க்கப்படும். இதைத்தான் இமாம்களுடைய தாய்மார்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அநேகமான இமாம்கள் எல்லாம் சிறுவயதிலே தந்தையை இழந்து தாயுடைய பராமரிப்பிலே வளர்ந்து மாமனிதர்களாக மாறினார்கள். உலகத்திற்கு நபிமார்கள் பெண்களில் அனுப்பப்படவில்லை. ஏன் காரணம் கண்ணியமான தாய்மார்களே? உலகத்திற்கு நபிமார்கள் பெண்களா பெண்களில் இருந்து அனுப்பப்படவில்லை. மாற்றமாக அந்த நபிமார்களை பெற்ற பெருமை பெண்களுக்கே சாரும். ஏன் காரணம்? இஸ்லாம் செல்கிறது, ஒரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய மனைவி தக்வா உள்ள முறைப்படியாக இருப்பாளையானால் அந்த குழந்தை தக்வா உள்ள முறைப்படி வளர்க்கப்படும். இன்று நம்முடைய வீட்டுக்குள்ளும் குழந்தைகள் இருக்கிறார்கள், நமக்கும் கணவன்மான் இருக்கிறார்கள், நமக்கும் ஆண் குழந்தைகள் இருக்கிறது, நமக்கும் பெண் குழந்தைகள் இருக்கிறது. இஸ்லாம் வழிகாட்டுகிறது, ஆண் குழந்தையை வளர்க்கும் விதம் ஒரு விதம், பெண் குழந்தையை வளர்க்கும் விதம் இன்னும் ஒரு விதம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில அமானிதமாக தரப்பட்ட குழந்தை நாளை தயாமத்துடைய நாளில் அல்லாஹ் இந்த குழந்தையை பற்றி கேட்க இருக்கிறான், உமக்கு அமானிதமாக தரப்பட்ட குழந்தைகளை நீ எந்த முறையில் வளர்த்தீர்கள்? அநேகமான வீடுகளில் அநேகமான நேரங்கள் கணவன்மார்கள் இருப்பதில்லை. மனைவி தக்வா உள்ள மனைவியாக இருந்தால் அந்த குழந்தை பாவி செல்லும் பொழுது மஸ்ஜிதை நோக்கி வரக்கூடிய குழந்தை இருக்கும். அந்த குழந்தை குர்ஆன் ஓதக்கூடிய குழந்தைகளாக இருக்கும். அந்த குழந்தை நல்ல ஒழுக்கம் பண்பாடுகள் பாத்திரைகளில் தக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும். இதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஆரம்பமாக மனைவியை தக்வா உள்ள முறைப்படி நீர் தேர்ந்தெடுத்தால் அந்த குழந்தை தக்வா உள்ள முறைப்படி உலகத்தில் வளர்க்கப்படுவார். கண்ணியமான தாய்மார்களே, இஸ்லாம் செல்கிறது, ஒரு பெண் குழந்தை வளர்க்கும் தினம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்று குழந்தைகளை வளர்த்து காட்டினார்கள், நான்கு ஆண் குழந்தைகளை வளர்த்து காட்டினார்கள். ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தையை இந்த விதத்தில் வளர்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. கண்ணியமான தாய்மார்களே, நமக்கு குழந்தை கிடைத்தவுடன் முதலாவது நாம் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பெரும் கடமைகளில் ஒன்று, அந்த குழந்தையுடைய வலது காலில் அதானும் இடது காலில் இகாமத்தும் ஓடி ஊறுகிறோம். ஏன் கண்ணியமானவர்களே? ஒரு குழந்தை உலகத்துக்கு பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தை முதலாவது பூர்த்தியான முறையில் தஹ்வத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? அந்த குழந்தையுடைய வலது காலில் அதானும் இடது காலில் இகாமத்தும் ஓடுகிறோம். அதே போல் நாம் தஹ்வீத் செய்கிறோம். அவர்களுடைய குழந்தை இப்ராஹிம் என்ற அந்த குழந்தை பெற்றவுடன் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு தஹ்னீத் செய்தார்கள். அதே போல் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளால் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குழந்தை ஆண் குழந்தை கிடைத்தவுடன் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தஹ்னீத் செய்தார்கள். அதாவது ஒரு ஈட்டம் பழத்தை வாயில் வைத்து நன்றான முறையில் நன்றி அதை குழந்தைகளின் வாயில் வைப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு தேன் இனிப்பு பண்டம் ஏதாவது ஒன்றை குழந்தையுடைய வாயில் வைப்பார்கள். இதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல் தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் குழந்தை பிறந்து ஏழாவது நாள் நாம் என்ன செய்கிறோம்? அந்த குழந்தையுடைய மயிரிழைகளை அகற்றி அந்த குழந்தையுடைய மயிரிழைக்கு ஏற்ற பொறுமதி கேட்டவாறு தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ நாம் என்ன செய்கிறோம்? சதக்கா செய்கிறோம். அதே போல் அந்த குழந்தைகளுக்கு நாம் நல்ல அர்த்தமுள்ள பெயர்கள் வைப்பதும் பெற்றோர்களாகிய நமக்கு கடமையாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கு நாம் நல்ல அர்த்தமுள்ள பெயர் வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹசன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபி தான் ஹசன் என்ற சஹாபி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்துக்கு ஹஜ்ரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். உமது பேரை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஹசன் கவலைக்குரியவர் அல்ல, நீங்கள் சஹில் மிருதுவானவர் என்று பேரை வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி மறுத்து விடுகிறார், என்னுடைய மூதாதையர்கள் வைத்த பேரை நான் மாற்ற மாட்டேன். கண்ணியமானவர்களே, அதே பரம்பரையில் தான் பின்னால் வந்தவர் தான் இமாம் முஸ்தயிப் ரஹ்மஹுல்லாஹ். இமாம் முஸ்தயிப் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், என்னுடைய சிறிய தந்தை, என்னுடைய பாட்டனார், என்னுடைய தகப்பனார், அவர் ஹசன் என்ற பேரை சஹல் என்பதாக மாற்றாததன் காரணமாக அன்றிலிருந்து என்னுடைய பரம்பரை வரைக்கும் தொடராக என்னுடைய பரம்பரை கவலைக்குரிய நிலைமையில் தான் இருந்தது. அதனால் கண்ணியமானவர்களே, முதலாவது நாம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று தான் பெயர் வைக்க வேண்டும். இன்று அப்துல்லா, அப்து ரஹ்மான், சஹாபாக்களுடைய பெயர் ஒரு பக்கம் இருக்க நாம் என்ன செய்கிறோம்? நவீன யுகம், நவீன யுகம், இன்று நாம் செந்தனுடைய பெயர்களை தேடுகிறோம். மூன்று எழுத்து பெயர், நான்கு எழுத்து பெயர், எஸ்ல ஆரம்பிக்கிற பெயர். ஒரு ஊரில் ஒரு குழந்தை கிடைச்சா அந்த பள்ளியில் பாட பேசிடும். ஏன்? அந்த குழந்தைக்கு பேர் தேடி ஒரு பேரை செல்ல, இது அந்த தெருவில் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு பேரை செல்ல, இது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறார், இப்படி என்று தேடிவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? அர்த்தமில்லாத பேர்களை வைக்கிறோம். நல்ல அர்த்தம் உள்ள பேர்களை நாம் உதாசீனம் செய்துவிட்டு அர்த்தமில்லாத பேர்களை வைக்கிறோம். சிலர்கள் வைத்திருக்கிறார்கள் லுபுனா என்பதாக பெண் குழந்தைகளுக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனில் வரக்கூடிய எல்லாரும் எல்லா விடயங்களும், குர்ஆனில் வரக்கூடிய எல்லா பேர்களும் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பேர் அல்ல. குழந்தைக்கு நாம் நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைக்க வேண்டும். லுபுனா என்பதை பால் தரக்கூடிய மரம். சிலர்கள் வைத்திருக்கிறார்கள் நல்ல அர்த்தமுள்ள பெயர், ஆனால் சமுதாயம் மொழியப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குழந்தைக்கு நாம் பதுவா செய்யக்கூடிய பெயர்களாக அந்த பெயர்கள் மாறிவிடுகிறது. சிலர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பேர் ஜரூக் என்பதாக வைத்திருப்பார்கள், அதை மொழிவார்கள் ஜரூக் ஜரூக் என்பதாக. கண்ணியமானவர்களே, சரூக் என்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயரை நாம் இன்று என்ன செய்கிறோம்? சரூக் என்பதாக முன்கிறோம். சரூக் என்று சொன்னால் மிகப்பெரிய திருடன். நவுது பில்லா, பெயர் கபுலாகக்கூடிய, துவா கபுலாகக்கூடிய சந்தர்ப்பங்களில் அந்த பெயர் அழைக்கப்பட்டு அந்த குழந்தையும் அதுக்கேற்ற ஒரு குழந்தையாக மாறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் தாய்மார்களே, நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு முதலாவது நல்ல அர்த்தமுள்ள பெயர்கள் வைக்க வேண்டும். அதே போல் ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடு அகீகா கொடுப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு அசைகா கொடுப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஆரம்பத்தில் குழந்தையுடைய வளர்ப்பிலே இஸ்லாம் செல்கிறது. ஏழு வயது வரைக்கும் ஒரு குழந்தை பருவ வயது அடையும் வரைக்கும் அந்த செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பருவ வயதை தாண்டினதுக்கு பின்னால் அந்த குழந்தை ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு பாவம் செய்வார்களேயானால் அந்த பாவம் அந்த குழந்தைக்கு எழுதப்படுகிறது. அதனால் இஸ்லாம் செல்கிறது, குழந்தையை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். குழந்தைக்கு ஏழு வயது ஆகினவுடன் குழந்தையை தொழுகையின் பால் நாம் ஏற வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய வீட்டிலும் ஏழு வயது குழந்தைகள் இருக்கிறார்கள், எட்டு வயது குழந்தைகள் இருக்கிறார்கள், இன்று பள்ளியுடன் சமூகம் அளிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களா? அதே போல் இஸ்லாம் செல்கிறது, சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். இஸ்லாம் செல்கிறது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமக்கக்கூடிய வயிற்றிலே சுமக்கக்கூடிய காலத்தில் அந்த தாய் தக்வா உள்ள முறைப்படியில் அமல்கள் செய்யக்கூடிய முறையில் இன்று உலகத்தில் கழிப்பார்களேயானால் உலகத்தில் பிறந்ததற்கு பின்னால் அந்த குழந்தை நல்ல முறையில் வளர்க்கப்படும். இன்று நாம் என்ன செய்கிறோம்? இன்று நாம் எத்தனையோ தாய்மார்கள் வீட்டில் குழந்தையை வயிற்றில் சுமக்கக்கூடிய அந்த காலத்தில், கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலத்தில் குர்ஆன் ஓதப்பட வேண்டிய தாய்மார்கள், அமல்கள் செய்யப்பட வேண்டிய தாய்மார்கள், திக்ர் செய்யப்பட வேண்டிய தாய்மார்களுடைய நேரங்கள் எதில் கழிது? கண்ணியமானவர்களே, இன்று நேரங்கள் பாவமான காரியங்களில், டிவி, நாடகம், நாட்டியம் என்ற பெயர்களில் ஒவ்வொரு தாய்மார்களின், அநேகமான தாய்மார்களுடைய கால நேரங்கள் கழிகிறது. இன்று இன்டர்நெட் யுகம், இன்று நவீன யுகம் என்று சொல்லி நாம் நாளுக்கு நாள் கண்மூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நாம் குழந்தையை வயிற்றில் சுமந்து ஏதோ ஒரு தர்த்தீவில் வாழ்ந்துவிட்டு அந்த குழந்தையை பெற்று அந்த குழந்தை வளர்க்கும் போதும் நாம் உதாசீனம் செய்து நிற்கிறோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்ப பிராயம், நாம் சிறுவர் சிறார்கள் என்று நாம் சொல்கிறோம், சிறுவர் பிராயம் என்று நாம் சொல்கிறோம். ஒரு வெறுமனே ஒரு 15 வயது அடையும் வரைக்கும் நாம் சிறார்கள் என்று நாம் சொல்கிறோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளில் சிறார்களுடைய காலகட்டங்கள் இன்று எதிர்படுகிறது. குரான் ஓதுவதில் கழிகிறதா, அமல்கள் செய்வதில் கழிகிறதா, மஸ்ஜிதுக்குள் நுழைவதில் கழிகிறதா, நல்ல விஷயங்கள் தேடுவதில் கழிகிறதா? இன்று நம்முடைய வீட்டுக்குள் சிறார்கள் இருக்கிறார்கள். அன்று சகாபாக்கள் ஒவ்வொரு குழந்தையையும் வளர்த்தும் காட்டினார்கள். நபிகளால் சொல்லலாம் உலகி வசல்லம், ஒவ்வொருவரும் குழந்தையை இந்த முறையில் வளர்க்க வேண்டும், வளர்க்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த குழந்தையை இந்த முறையில் வளர்க்க வேண்டும் என்பதை வளர்த்தும் காட்டினார்கள், இந்த முறையில் வளர்க்க வேண்டும் என்பதையும் வழியும் காட்டியிருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சிறார்கள் அநேகமான நேரங்கள் மாலை பொழுது அடைந்தவுடன் எதில் கழிகிறது? கார்ட்டூன் என்ற பெயர்களில் நம்முடைய சிறார்கள் இன்று கழிகிறார்கள். நம்முடைய சிறார்கள் தானே பக்கத்தில் வீட்டில் சேர்ந்து விளையாடினால் விளையாடுவதை விட, ஊர் சுற்றுவதை விட வீட்டுக்குள் இருந்து நல்ல விஷயங்களை பார்க்கட்டும் என்று சொல்லி நாம் இங்கு என்ன செய்கிறோம்? சிறார்களுக்கு கார்ட்டூன்களை போட்டு காட்டுகிறோம், டிவிகளில் வரக்கூடிய நாடகங்களை போட்டு காட்டுகிறோம், டிவியில் வரக்கூடிய விளையாட்டுகளை போட்டு காட்டுகிறோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய காலத்தில் செய்யக்கூடிய பெரியோர் தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. சிறார்கள் என்ன செய்வார்கள்? குழந்தையுடைய புத்தி வளர்ச்சி அடைவதற்காக வேண்டி கார்ட்டூன் கேம்ஸ்கள் இங்கே என்ன செய்யப்படுகிறது? கம்ப்யூட்டரில் போட்டு கொடுக்கிறோம், போன்களில் போட்டுக் கொள்கிறோம், லெப்களில் போட்டுக் கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, இது விளையாடுவதால் நம்முடைய குழந்தைகளின் மூளைகள் என்ன வளர்ச்சி அடைகிறதா? பொய் கண்ணியமானவர்களே, நாம் பொய் எண்ணம் தவறான எண்ணம் வைத்திருக்கிறோம். கார்ட்டூன் என்பது மூடி நசாராக்களுடைய ஒரு சதி திட்டம். இன்று ஒவ்வொரு வீடுகளும் மூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பெயரளவில் நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், பெயரளவில் நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். பெயரில் அப்துல்லா, பெயரில் அப்துல் ரஹ்மான், பெயரில் பாத்திமா, பெயரில் ஆயிஷா என்று வைத்திருக்கிறோம். நம்முடைய வீடுகள் எல்லாம் அந்நியர்களை பின்பற்றிய நிலைமையில் இருக்கிறது. எதிரிகளுடைய நசாராக்களுடைய சதி திட்டங்களை நாம் நாளுக்கு நாள் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் மூழ்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இன்டர்நெட் யுகம் என்று எத்தனையோ வெப்சைட்டுகள் ஒவ்வொரு நாளும் ஓபன் ஆகிய வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய வாலிப பெண்மணிகள் சீரழிக்கப்பட்டு கேவலம் படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுபமானல்லா, இன்று எத்தனையோ இன்டர்நெட் யுகம், இன்டர்நெட் தளங்கள் நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய போன்களில் வேணுமா, ஒவ்வொருவருடைய கம்ப்யூட்டர்களில் வேணுமா, ஒவ்வொருவருடைய லெப்புகளில் வேணுமா, எத்தனையோ இணையதளங்கள் இருக்கிறது. கூகுள் என்றும், யூடியூப் என்றும், வைபர் என்றும், வாட்ஸ்அப் என்றும், பேஸ்புக் என்றும், இப்படி ஒவ்வொருவரும் நம்முடைய நேரங்கள் எதிலேயோ கழிந்த வண்ணம் இருக்கிறது. உலகத்திற்கு வந்த எந்த ஒன்றையும் கண்ணியமானவர்களே, கயிர் மாத்திரம் இருப்பதாக உலகத்துக்கு வந்த எதிலையும் கயிறு மாத்திரம் இருக்கின்ற யாராலையும் சொல்லா. அதே போல கெடுதி நனவு மாத்திரம் இருக்கின்ற யாருக்கும் செல்லவும் மேலாது. அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் கெடுதிகள் எல்லாம் கெடுதிகள் தான் என்று செல்லவும் மேலா. அதை ஒவ்வொருவரும் உபயோகிக்கக்கூடிய தரங்களில் தான் இருக்கிறது, நல்லதாகவும் தீயதாகவும் பாவிப்பதற்கு. இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் தளங்கள் எல்லாம் ஒரு கத்தியை போல, கத்தியை நல்ல விடயங்களுக்கும் பாவிக்கலாம், பாவமான காரியங்களுக்கும் பாவிக்கலாம், ஹராத்துக்கும் பாவிக்கலாம், ஹலாலுக்கும் பாவிக்கலாம். அதனால் இன்று இன்டர்நெட் யுகம் என்று சொல்லி 23rd நூற்றாண்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எகூரி நந்தாராக்களுடைய வலைகளில் நாம் வீழ்ந்தவர்களா இருக்கிறோம். அது கைராகவும் அது சர்ராகவும் இருப்பது பாவிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கரத்திலையும் தான் இருக்கிறது. ஆனால் கண்ணியமான தாய்மார்களை, சகோதரிகளே, ஆரம்பத்தில் வளரக்கூடிய இந்த சிறார்களுக்கு நாம் கார்ட்டூன் என்று ஒன்றை போட்டு காட்டுகிறோம். ஆரம்பத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு 20 ஒரு 30 40 வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாத்துல வாழ்ந்தவர்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டு சூழலையும் எடுத்து பார்த்தால் விளங்கும். ஒவ்வொருவருடைய வீடுகளும் இரவு நேரங்களில, மாலை நேரங்களில, பகல் நேரங்களில, காலை நேரங்களில் எவ்வாறு கழிந்து இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளும் வயோதிகர்களை வயோதிகத்தை அடைந்துவிட்டால் வெள்ள ஆடைகளுடன் காட்சியளிப்பார்கள். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் காலையில் இருந்து மாலை வரைக்கும், மாலையில் இருந்து இரவு வரைக்கும் வெளியே நடமாடுவதை நாம் அரிதாக பார்த்திருப்போம். இன்று என்ன செய்கிறோம் நாம்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எந்த காலத்தை பார்த்து நீங்கள் கியாமம் நெருங்கிவிட்டது என்று கூறினார்களோ அதே காலத்தில் நாம் வாழ்ந்தவர்களாக இருக்கிறோம். எந்த காலத்தை பார்த்து நீங்கள் மசிதிகளுடன் நெருங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் அமல்களுடன் நெருங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் கியாமம் நெருங்கிவிட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்கின்றார்களோ அதே காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமது வீடுகள் வாக்கிய மகளிருக்கு பின்னால் வாக்கியா ஓடப்பட வேண்டிய வீடுகள், முன் ஓடப்பட வேண்டிய வீடுகள், வியாழக்கிழமை இரவு தம்போடப்பட வேண்டிய வீடுகள், ஜும்மா ஓடப்பட வேண்டிய வீடுகள், சஜதா ஓடப்பட வேண்டிய வீடுகள், மகரிபு இமாம் ஜமாத்துடன் தொடப்பட வேண்டிய வீடுகள், இஷா தொடப்பட வேண்டிய வீடுகள் எல்லாம் இன்று நாடகம் என்ற பெயரில, இன்று நாட்டியம் என்ற பெயரில் மூழ்கிய வீடுகளாக இருக்கிறார்கள். மகரிப் தொழிலாளர்களோ இல்லையோ அந்நியர்களுடைய கலாச்சாரம் நம்முடைய வீட்டுக்குள் செய்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதே நிலைமையில் நாம் மரணிப்போமேயானால் நமது இறுதி தருவாய் என்ன நிலைமையில மாறும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் கண்ணியமானவர்களே, நமது திராளிகளை பாதுகாப்பது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. திராளிகளுக்கு கார்ட்டூன் போட்டு காட்டுவது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. 1938 உலகத்தில் பலஸ்தீன் பூமியில எப்படி இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கலையோ 1938 கால பகுதிகளில் பலஸ்தீன்ல ஒரு பகுதிகளை யகூதிகள் நசாராக்கள் கேட்டார்கள். கேட்கக்கூடிய காலத்துல மதினா, கேட்கக்கூடிய காலத்துல இந்தியா பாகிஸ்தானுடைய உலமாக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நீங்கள் உங்களுடைய இடங்களை அந்த பழத்தீங்க, அந்த அரபு தீபகற்பத்தில் யகூதிகளுக்கு நசாராக்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வபாத்தாகிறதுக்கு வபாத்தாகிற திங்கட்கிழமை என்று சொன்னால் வியாழக்கிழமை ஒரு உபதேசம் செய்தார்கள். அதில் முதலாவது செய்த உபதேசத்தில் ஒன்றுதான், ஜெசீரத்தில் அரபு தீபகற்பத்தில் இருந்து கண்ணியமானவர்களே, அந்த காலத்தில் 1938 பலஸ்தீன் ஒரு ஓர பகுதியில் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டு இரண்டாவது உலக வரைபடம் 1947 வரையப்படுகிறது. அங்கபூர்வமாக இரண்டாவது உலக வரைபடத்தில் பலஸ்தீன் ஒரு ஓர பகுதியில் இஸ்ரேல் என்ற நாடு பதிவு செய்யப்படுகிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு சோதனை, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு இழிவு, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு சதித்திட்டம் வீசியவர்களாக இருக்கிறார்கள். இன்று 1 கோடி மக்கள், 750 கோடி மக்களை இன்று ஆட்சி படைக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த நாட்டில இஸ்ரேல் என்ற நாட்டில தான் ஒவ்வொரு மாதமும் 2-3 காற்று விதிகள் ரிலீஸாகிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சட்டம் என்ன தெரியுமா? எந்த ஒரு கடையிலையும் இந்த காற்று இருக்கக்கூடாது, எந்த ஒரு சிறார்களுக்கும் இந்த காற்று போட்டு காட்டக்கூடாது. அவ்வாறு யாருடைய வீட்டிலேயாவது போட்டு காட்டினால், யாருடைய கடையிலேயாவது வீட்டால் அவர்களை நாடு கடத்துகிறார்கள். தன்னுடைய குழந்தையை பாதுகாத்து மற்றவர்களின் குழந்தைகளை சதித்திட்டம் தீட்டி என்ன செய்கிறார்கள். இன்று நாளுக்கு நாள் மூழ்கியவர்களாக இருக்கிறார்கள். இருக்கிறார்கள், திட்டங்கள் முன்னேறிய வண்ணம் எடுத்து சொல்கிறது, நாமும் நம்முடைய இருக்கிறார்கள் தானே. பாருங்கள் கண்ணியமான தாய்மார்கள் என்று அவர்களிருக்கிறேன், எந்த நாட்டில் வெளியாகிறோம் அந்த நாட்டில் திராடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்னால் இதை அவர்களுக்கு போட்டு காட்டுவது தடையாக இருக்கிறது. மாற்றமாக உலகத்தில் ஏனைய நாடுகளில் இங்கு போட்டு காட்டிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ வீடுகள் மாலை நேரங்களில் போட்டு காட்டிய நிலைமையில் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் பெருநாளுடைய தினங்கள் வருகிறது, அந்த விசேஷ தினங்கள் வருகிறது. பெருநாளுடைய தினங்கள் வரும் பொழுது புதிதாக வந்த பேர்களுடன் ஆடைகள் வெளியாகிறது. ஆடைகளை எடுக்க செல்லக்கூடிய நாம் நம்முடைய குழந்தை தானே என்று சொல்லி அந்த பேருகிறது, செருப்பு வருகிறது, சேப் வருகிறது, டீசர்ட் வருகிறது, கெப் வருகிறது. நாமும் குழந்தைகள் தானே, நாம் வாங்கிக் கொடுக்காவிட்டால் வேறு யாரு வாங்கிக் கொடுப்பது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், நமது குழந்தைகளை நாசமான வரிகளின் பால் வரிகளை திறந்து விடுகிறோம். இன்றி ஹசரத் ரசூலுல்லாஹி முறைக்கு வர்த்தகம் அவர்களது உண்மைக்காக நாம் இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் திராடுகள் நமக்கிருக்கிறார்கள். நபிமார்களின் மனைவியர்களின் பேர் எத்தனை பாடல், சமாபாக்களுடைய பெயர்கள் எத்தனை பாடல், நபிமார்களுடைய பெயர்கள் எத்தனை பாடல். கண்ணியமானவர்களே, அந்த திராடுகள் 7 வயது 8 வயதுடைய திராடுகளை எடுத்து பாடுங்கள், எத்தனை காட்டூன் பேர்கள் பாடல், என்னென்ன நிலங்களில் என்னென்ன காட்டூன்கள் என்னென்ன திறன்கள் போல் என்று நம்முடைய திராடுகள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து நாம் இஸ்லாமியர்கள் செல்வதா, நாம் பேரளவில் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். இப்படி நம்முடைய வீடுகளில் குழந்தைகளை ஆரம்ப பகுதியிலேயே வளர்க்க வேண்டிய விதத்திலிருந்து நாம் நன்றி விடுகிறோம். கண்ணியமானவர் தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் செல்கிறது உமக்கு தரப்பட்ட குழந்தைகளை அமானுதமான முறையில் வளர்க்கிறாக. அதே போல் தாய்மார்களே, ஆண் குழந்தையை வளர்ப்பது இன்னொரு விதம், பெண் குழந்தையை வளர்ப்பது ஒரு விதம். பெண் குழந்தையை கண்ட மாதிரி பாடல்களை சுற்றுவதில்லை. இஸ்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், தியாமம் இறங்கும் பொழுது நடமாடக்கூடியவர்களான பெண்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஆடை அணிந்தும் ஆடை அணியாத நிலைமையில் பெண்கள் உலகத்தில் வெளியாகுவார்கள். இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு வரை விளக்கம் எழுதுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் பொழுது எழுதுகிறார்கள், அவர்களுடைய உடம்புகள்ல தோள்களோட எலும்புகள் எப்படி கதைகள் எப்படி இணைந்திருக்கிறதோ அதே போல் ஆடைகள் அவர்களுடைய உடம்புகளுடன் இணைந்திருக்கும். கண்ணியமானவர்களே, இன்று வரக்கூடிய ஆடைகளை எடுத்து பாருங்கள். இஸ்லாமியர்கள் என்று நாம் சொல்கிறோம், நாம் கொடுக்கக்கூடிய அபாயாக்களாக இருக்கலாம், நம்முடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆடைகளாக இருக்கலாம். இஸ்லாம் சென்ற முறையினால் நாம் இங்கு ஒருத்தவர்களாக இருக்கிறோம். இஸ்லாம் செல்கிறது பெண் குழந்தையானவர் பிறந்ததிலிருந்து மனதிற்கும் நடக்கும் அவருடைய வாழ்க்கை, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இஸ்லாமை போல் இருக்க வேண்டும். அந்நியவர்களுக்கு முன்னால் நடமாடக்கூடியவர்கள் அல்ல பெண்கள், அந்நியவர்களுக்கு முன்னால் பஜாரை கேள்வர்கள் அல்ல பெண்கள், ஷொப்பிங் போவர்கள் அல்ல பெண்கள், சந்தைக்கு போய் சாமான் இருப்பவர்கள் அல்ல பெண்கள், ஆண்களோட சரளமாக சர்வ சாதாரணமாக பேசுபவர்கள் அல்ல பெண்கள். பெண்கள் என்பவர்கள் கணவன் மனதிற்கு பின்னால ஏதோ 4 மாதம் 10 நாட்கள் ஏதோ தங்க மலர்ச்சிக்கணும் என்று எண்ணியவர்களாக இருக்கிறார்கள். இது தவறி தாய்மார்களே, பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் நம்முடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளை மறைந்த நிலைமையில் நாம் வளர்க்க வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது ஆண் குழந்தையை இந்த முறையில் வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தாய்மார்களும், ஒவ்வொரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கணவன்மார்களும், ஒவ்வொரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஆண்களும் தனக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மகரிபுக்கு பின்னால் எங்கே செல்கிறது, மாலை ஆனதுக்கு பின்னால் எந்த இடங்களுக்கு செல்கிறது, அவர்கள் புலங்குபவர்கள் யார் என்பதை அறிய வேண்டும். கயாமத்துடைய நாளில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி விளங்கப்படுகிறார்கள், வாலிபர்களில் ஒரு கூட்டம் தன்னுடைய நண்பர்களுக்கு சமைத்த நிலைமை இருப்பார்கள். என்ன சொல்வார்கள், யாவை எனக்கு கிடைக்கலாமே, உலகத்தில் நான் நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்துக்க கூடாதா, எனக்கு நம்முடைய நீரான வழிநடத்துக்கு பின்னாலேயும் கெட்ட நடத்தைகளை கொண்டு நான் நண்பர்களோட குழந்தைகளினால கெட்ட பாவனைகளுக்கு நான் அடிமைகளாகி விட்டனே. கண்ணியமான தாய்மார்களே, நமது மீண்டும் வாலிபர்கள் இருக்கிறார்கள். வளர்ந்தார்கள், எந்த முறையில் இன்று வளர்க்கப்படுகிறார்கள். நம்முடைய வாலிபர்கள் ஹராமான அநேகமான வஸ்துக்களுக்கு, ஹராமான போதை பொருட்களுக்கு அடிமையானவர்களாக நம்முடைய வாலிபர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவமான செயல்களை சர்வசாதாரணமாக நம்முடைய வாலிபர்கள் செய்தவர்களாக இருக்கிறார்கள். இன்று திருநங்காவில் நம் நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் சேர்த்து பாருங்கள், எத்தனை வாலிபர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் தலைகிறது 15 வயதுக்கும் 40 வயதுக்கும் முன்பட்ட வாழ்க்கை வாலிபத்துடைய பருவம். இது குருமா வழிகாட்டின முறையில் தருகிறதா? நம்முடைய வாலிபர்கள் குரான் ஓடுகிறார்களா? நம்முடைய வாலிபர்கள் 5 நேரமும் அதான் செய்யும் பொழுது பள்ளிக்குள் செல்கிறார்களா? நமது வாலிபர்கள் விக்ரம் திலாவத்துகள் செய்கிறார்களா? நமது வாலிபர்கள் தகத்த தொழுமையில் பெறுவதாக இருக்கிறார்களா? நமது வாலிபர்கள் ஹலாலுடைய விஜயத்தில் பெறுவதாக இருக்கிறார்களா? ஆனால் கண்ணியமானவர்களே, இன்று உலகம் மாறி செல்கிறது. நம்முடைய வாலிபர்கள் மாலை ஆனந்தவுடன் அங்கே இங்கேயும் அடைந்து சிரிக்கிறார்கள். நமது வாலிபர்கள் பள்ளிக்குள் வருவதாக இருந்தால் கடினமாக மாறிவிடுகிறது. கண்ணியமானவர்களே, சகாபாக்கள் வாலிபர்கள் தாரைக்கு வந்துயார் இத்தை நாட்டை கைப்பற்றப் போகிறார். 18 வயது வாலிபர், 40 நாள் தகச்சத்துடைய கவலை, 14 நாள் 14 அவர் கடலில் பிரயாணம் செய்கிறார். இத்தை நாட்டில் இறங்குகிறார். நாம் திரும்பவும் செல்வதாக இருந்தால் இந்த நாட்டிலிருந்து வெற்றியுடன் திரும்ப வேண்டும். அப்படி இல்லையா, நான் ஜனாதாவாக திரும்ப வேண்டும் என்று சென்ற கப்பலை முடித்து வருகிறார். என்ன செய்யப்படுகிறது? முயற்சி செய்கிறார். 18 வயது வாழ்ந்தவர் முயற்சி செய்து ஸ்பெயின் நாட்டை வெற்றி கொள்ளப்படுகிறது. 800 வருடம் இஸ்லாம் ஆட்சி நிலைநாட்டப்படுகிறது. கண்ணியமான தாய்மார்களே, நமது வீட்டுக்குள்ளும் வாலிபர்கள் இருக்கிறார்கள். வாலிபர்களுடைய அநேகமான நேரங்கள் எதிரின்றி கழிந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தாய்மார்களும் இன்னும் பாருங்கள், எனது வீட்டுக்குள் என்னுடைய ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை எந்த முறையில் கழிகிறது? மகரிபுக்கு பின்னால் வீட்டுக்குள்ள குரான் ஓதப்படுகிறதா? அல்லது மகரிபுக்கு பின்னால் ஊர் சுத்தக்கூடிய குழந்தையாக இருக்கிறார்களா? 5 நேரம் தரக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களா? கண்ணியமான தாய்மார்களே, இன்று சிறைச்சாலையில் அநேகமானவர்கள் வாழ்வர்கள். ஏன் காரணம்? அவர்கள் மாற்றியது எதில? ஹராமான வஸ்துக்கள் உபயோகித்ததினால, பாவமான செயல்கள் செய்ததினால, ஹராத்துக்கு அடிமையானவர்களின் காரணமாக யாருடைய தாய்மார்களும் யாருடைய பெண்களும் வீட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை நாசமாக போ, கெட்ட வழியில் போ என்பதற்காக 1 ரூபா பணம் கொடுப்பதும் அல்ல, 50 ரூபா பணங்கள் கொடுப்பதும் அல்ல. இன்று நாம் நம்முடைய வாலிபர்கள் பிறந்தக்கூடிய நண்பர்களின் மூலமாக திசை திரும்பப்படுகிறார்கள். தக்வா உள்ள வாலிபர்கள் தக்வா உள்ளவர்களை முன்பற்றினால் வாங்க செல்லக்கூடிய நேரங்களில், அதான் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களில் வாங்க பண்ணிக்கிட்டு அடைவார்கள். பாவியானவர்களுடன் நாம் நம்முடைய திரண்டி வைக்கப்பட்டால், நம்முடைய குழந்தைகள் வைக்கப்படுமையானால், ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தில் இருந்து தூரமாகிய நிலைமையில் சென்று கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, இரவு நேரங்களில் ஓட வேண்டிய குழந்தைகள் எல்லாம் இன்று எதிர கழிகிறது? பேஸ்புக் என்றும் வாட்ஸ்அப் என்றும் வைபர் என்றும் நேரங்கள் கழிகிறது. பேஸ்புக்ல ஷேர் பண்ணக்கூடிய செய்திகளை பாருங்க, கமெண்ட் பண்ணக்கூடிய செய்திகளை பாருங்க. இரவு 12 மணி, இரவு 1 மணி ஹராமான நடந்துகிறார்கள். இன்று சர்வசாதாரணமாக இன்று நம்முடைய வாலிபர்கள் பாதித்தவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாலிபர்கள் செய்கிறார்கள். நாகரிகமான காலம், இன்டர்நெட் யுகம் என்று சொல்லி பேஸ்புக் ஒன் பண்ணுகிறார்கள். பல பேர்கள் ஒவ்வொருவருக்கும் பல எக்கௌண்டுகள் இருந்தவண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உபயோகிக்கலாம். இஸ்லாம் செல்லும் உபயோகிக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹராத்தையும் பரப்புவதற்கு நம்மளுக்கு அனுமதி இல்லை. யாருடைய பாவத்தையும் பரப்புவதற்கு நம்ம அனுமதி இல்லை. இன்று பேசும் என்று, இன்று வைத்தல் என்று, இன்று வட்டம் என்று என்ன செய்யப்படுகிறது? வீட்டுக்குள் இருக்க வேண்டிய பிரச்சனை ஊருக்கு வழங்கப்படுகிறது. ஊருக்கு இருக்க ஊருக்குள் இருக்க வேண்டிய பிரச்சனை நாட்டுக்கு வெளியாகிறது. நாட்டுக்குள் இருக்க வேண்டிய பிரச்சனை உலகத்துக்கும் சர்வசாதாரணமான முறையில் வெளியாகிறது. இன்று மீடியாக்களுடைய சுதந்திரம், எங்களுடைய சுதந்திரம் என்று இன்று பாவங்களையும் பரப்புகிறார்கள். இஸ்லாத்தில் யாருக்கும் அனுமதி இல்லை. பாவங்களில் பரப்புவதற்கு இங்கு என்ன செய்கிறோம்? உள்ளங்களை ஒரு பாவத்தை ஒரு முன்னுடைய உள்ளத்தை உழைப்பது காபாவுக்கு உழைப்பதற்கு சமம். யார் உலகத்தில் ஒரு முன்னுடைய பாவத்தை மறைப்பார்களோ யாமத்திலையும் அல்லாஹ் பூமியிலையும் அவருடைய பாவத்தை மறைப்பார். இங்கு என்ன நடக்கிறது? இன்டர்நெட் யுகம், இன்டர்நெட் யுகம் என்று சொல்லி சர்வசாதாரணமாக பாவங்கள் இன்றி வெளிப்பாட்டின் நிலைமையில் வெளிப்படுத்திய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது நாம் தவறான முறையில் உபயோகிக்கிறோம். இதுவல்ல தெளிவான முறை. தெளிவான முறையில் உபயோகிக்க வேண்டுமேயானால் பாவங்கள் பரப்பக்கூடாது. இன்றி பேஸ்புக்கில் எத்தனை போட்டோக்கள் வருகிறது? போட்டோ பிடிக்க ஏழுமா ஏழாவா என்பது ஒவ்வொருவருடைய மத்தலா. ஆனால் அந்த புத்தகங்களை ஷேர் பண்ணுகிறோம், அதுக்கு கொமெண்ட் பண்ணுகிறோம். ஒத்தக அனுமதி இல்லாம புத்தகம் பிடிச்சி என்ன செய்யப்படுகிறது? பேஸ்புக்கில் போடப்படுகிறது. எத்தனையோ பேர்கள் பகிரங்கப்படுத்தப்படுகிறது. ஒரு காலங்களில் திருமண வீட்டு வரும் பொழுது யாரோ ஒருத்தர் அவர்களுடைய வீட்டால என்ன செய்திருப்பார்கள்? போட்டோ பிடிப்பதற்கு, கேமரா பிடிப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருப்பார்கள். இன்று என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான நேரங்கள் சும்மா கல்வியின் காரணமாக வரக்கூடிய எல்லாரும் வீடியோ படுகிறார்கள், வரக்கூடிய எல்லாரும் போட்டோ பிடிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பிடிக்கலாம். பிடிக்கக்கூடிய போட்டோக்களை ஒவ்வொருவரையும் பிடிக்கிறோம். அவர்களுடைய அனுமதி இல்லாமல் போடப்படுகிறது. அதுக்கு ஷேர் பண்ணுகிறோம், அதுக்கு கமெண்ட் பண்ணுகிறோம். இஸ்லாத்தில் நாம் ஹராமை செய்தவர்களாக இருக்கிறோம். நமது நேரங்கள் வீணடிக்கப்படுகிறது. இதில் ஒவ்வொருவருடைய தாய்மார்களும் கவனிக்க வேண்டும். என்னுடைய ஆண் குழந்தை பாதிக்கக்கூடிய இணையதளங்கள் என்ன, எந்த முறையில் பாதிக்கப்படுகிறது? வீட்டுக் கொண்டிருக்கிற ஆண் குழந்தை மாலையாகும் போது வீட்டுக்குள் நுழைய குழந்தை இன்று மாலையாகும் போது தெருக்களில் பாலைகளில் முக்கிய நிலையங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் இதுவல்ல வழிகாட்டியது. கண்ணியமான தாய்மார்களே, இஸ்லாம் சொல்கிறது அந்த பிரபுத்தனமாக வந்தனம் அவர்கள் பாலை உயர்ந்திருந்த அரசை அறிஞர்களின் வாலிபர்களையும் தடுத்தார்கள். சகாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், யாரப்பா உலகத்துல ஆரம்ப காலத்துல எங்களுடைய பழக்கம் நாங்கள் பாலை உயர்ந்த அமர்வர்கள் அமர்வர்களாக இருந்துவிட்டோம். எங்களுக்கு பாலை உயர்ந்த அமர்வது கண்களினாக சகாபாக்கள் இப்படி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அண்ணன் பிரபுங்களமாக ஒழுங்கி வந்தது விளக்கப்படுகிறாங்க. நீங்க பாலை உலகங்கள் இருக்கிறீங்களா? பாலை உலகங்கள் இருக்கிறதா இருந்தா, பாலை திருமண இருப்பதா இருந்தா, பா திருமணங்கள் செல்லக்கூடிய பாலை என்ற அக்குகளை நிலைநாட்டுங்க. சகாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டாங்க, யார சொல்லலாம் உலகத்துல தெருக்கல்ல உட்காருங்க பாறைகள்ல உட்காருங்களுக்கும் ஒரு மக்கள் இருக்கிறதா? என்ன மக்கள் யார சொல்லலாம்? அதற்கு ரசூல் எல்லாம் உலகி வசல விளங்கப்படுகிறாங்க. முதலாவது கல்லூர் பட்டர் பார்வையை தாழ்த்த வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அநேகமானவர்கள் மனித மறுக்கங்கள்ல ஜிம் மறுக்கங்கள்ல அநேகமானவர்களை நான் நரகத்திற்காக இங்கே படைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலக்கரனாலி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனித வர்க்கங்கள்ல ஜின் வர்க்கங்கள்ல அநேகமானவர்களை நரகத்திற்காக இங்கே படைத்திருக்கிறேன். ஏன் காரணம்? அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்பத்தில் சொல்கிறான், அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், மனித வர்க்கங்களை படைக்க வேண்டும். அல்லாஹ்வே கலங்கள் மௌத்த வமா கலக்கு இன்னவனின் செல்லாலியாகுது. மனித வர்க்கங்கள் மனித வர்க்கங்கள் இன் வர்க்கங்கள் படைத்த நோக்கம் என்ன பற்றி அறிவதற்காக வேண்டி, எனக்கு பாதம் செய்வதற்காக வேண்டி இந்த நோக்கத்தில் படைக்கப்பட்ட இங்கே என்ன செய்யப்படுகிறார்கள்? இப்படி இந்த நோக்கத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அநேகமானவர்கள் நரகத்திற்காக அமைவையே உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், இவர்கள் ஏன் தெரியுமா? முதலாவது சொல்கிறார், உள்ளங்கள் கட்டிவிட்டது. முதலாவது ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் உள்ளம் கெட்டுனா அவனுடைய ஏனைய அமல்களும் ஏனைய முக்கியங்களும் சீறி கெடுக்கப்பட்டுவிடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார், உள்ளம் கெட்டு போவதற்கு முதலாவது காரணம் நாம் கண்ணால தடுக்கப்பட்டவர்களையும் பார்ப்பவர்கள். உள்ளம் கெட்டுக்கொள்வதற்கு முதலாவது காரணம் அறமான முகங்களை பார்ப்பது கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை ஒன்று நாமால் ஒரு மனிதன் செய்வார், கண்ணால செய்வார், காலால கேட்பார். இதுல ஆகப்பெரிய ஒரு பாவன் கண்ணால பார்க்கிற பாவன். உலகத்தில் எத்தனை வருடம் போறதுக்கு பின்னால ஒரு தனிமையில ஒரு மூலையில இருந்து யோசிப்பானையானால் அந்த பாவம் அவனுக்கு முன்னால் அப்படியே கேள்வி பண்ணி என்ன செய்யப்படுகிறது, அவருக்கு முன்னால வருகிறது. இதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உள்ளம் கெட்டு போறதுக்கு முதலாவது காரணம் கண் கெட்டு போறது. இந்த கண், இதனால தான் சஹாபாக்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாதை ஓரங்கள் இருக்கிறீங்களா, ரன்னல் பட்டல் பாதையை தாழ்த்த வேண்டும். அது மட்டுமல்ல, வரத்து தலாம் தலாத்தை பரப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, நன்மையை ஏற வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று நம்முடைய வாரிசர்களும் பாதையோரங்களில் இருக்கிறார்கள். இன்று பாவங்கள் தடுக்கப்படுகிறதா, இன்று பார்வை தாழ்த்தப்படுகிறதா, சலாம் செல்லப்படுகிறதா, நம்முடைய வாலிபர்கள் எதிர்த்தவழிக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வாலிபர்களுக்கு நாமில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான முறையில் வருகிறதா? கண்ணியமானவர்களே, கண்ணியமான முறையில் நாம் உலகத்தில் வாழ்வதையானால் பொறுத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு வாலிபர்களுடைய ஒவ்வொருவருடைய ஆண்களுடைய வாழ்க்கையும் அமானியம். வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும், என்னுடைய மகன், என்னுடைய வாலிபன் யாருடன் உறங்குகிறார், என்னத்தை உபயோகிக்கிறார், யாரிடம் செல்கிறார். இன்று நாம் நம்முடைய வீட்டுக்குள் இருக்கிற குழந்தைகளிடம் கேட்டிருக்கிறோமா, இன்று ஐந்து நேரம் கொள்கிறாயா, இன்று குர்ஆன் ஓதினாயா? கண்ணியமான தாய்மார்களே, இப்படி கண்மூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஊதுகின்றா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாலிபர்களுடைய பின்னால் வரக்கூடிய காலங்களில் எந்த முறையில் உலகத்தில் வாழ்வார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஜனாங்கால கலந்து கொண்டோம், ஒரு வாலிபர் முன்பு வந்தாரே, 23 வயது வாலிபர், அவர் வந்து செல்கிறார். அதனால் என்னுடைய தந்தையுடைய ஜனாங்காரை நீங்களே சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான தாய்மார்களே, அவர்களிடம் பற்றி கேட்டேன், ஏன் உங்களுக்கு தொழிலுக்கு இயலாதா? இல்லாமல் மூணாவது தத்துவத்துக்கு பின்னால ஓட வேண்டிய துவா பாருங்க, நாலாவது தத்துவத்துக்கு பின்னால ஓட வேண்டிய துவா தெரியா? கண்ணியமானவர்களே, இதுதான் நாம் நம்முடைய வீட்டுக்குள் குழந்தையை வளர்க்கும் முக்கியமா? ஏதோ ஏழாவன்பார், ஏதோ ஓடவன்பார் என்று சொன்னதுக்கு பின்னால் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு முறையில் நாம் வளர்த்து விட்டு சொல்கிறோம், இந்த முறையில் வளர்த்து விட்டோம் என்று சொன்னால், நாம் ஜனாதாக்களாக நாம் மரணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய ஜனாதாக்களை தொழில்ப்பார்களா? நான் உண்மையில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய நீங்கள் கேட்டு பாருங்கள், ஜனாதாவின் மூன்றாவது நம்பிக்கை பின்னால ஓட வேண்டிய துவா பாடமா, நாலாவது நம்பிக்கைக்கு பின்னால் ஓட வேண்டிய துவா பாடமா? கண்ணியமானவர்களே, நம்முடைய வாலிபர்களிடம் போர்களை பற்றி கேட்டு பாருங்க, நாவதுல்லா செல்லிக்கொண்டே போவார்கள். வாகனத்தை பற்றி கேட்டு பாருங்க, செல்லிக்கொண்டே போவார்கள். அறமான விஷயங்களை பற்றி கேட்டு பாருங்க, செல்லிக்கொண்டே போவார்கள். பாவமான காரியங்களை பற்றி கேட்டு பாருங்க, செல்லிக்கொண்டே போவார்கள். நம்முடைய வாலிபர்களுடைய பாட்டுகளை கேட்டு பாருங்க, செல்லிக்கொண்டே போவார்கள். எத்தனை சினிமா தேர்தல்களுடைய பேர்கள் பாடம், எத்தனை நடிகர்களுடைய பேர் பாடம். கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய ஆயத்துக்கள் பாடமா, குர்ஆனுடைய சூராக்கள் பாடமா? நாம் திடீரென ஒப்பாட்டானால் என்னுடைய குழந்தை, என்னுடைய ஜனாதாவை ஒழுங்கத்தான் முடியா என்பது ஒவ்வொருவரும் பாருங்க. கண்ணியமானவர் தாய்மார்களே, தந்தைமார்களே, வீட்டுக்குள் இருக்கக்கூடிய வாரிசர் நிச்சயமாக சத்தியமாக இடத்தில் நாம் திடீரென மன்னித்தால் நம்முடைய குழந்தை நம்முடைய ஜனாதாவை ஒழுங்க வேண்டிய குழந்தையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாத அமானிடத்தில் நாம் இதை வைத்துவிட்டோம். இல்லையானால் நாம் உலகத்தின் குற்றவாளிகள். அந்த குழந்தை நாம் மனிதனுக்கு பின்னால் நமக்கு துவா செய்யுமா? நாம் மனிதனுக்கு பின்னால் நமக்காக இறங்கி இறைவனிடம் கையெழுமா? அல்லாஹ் இறங்க பிரபுமாய் உடலா அவரை வந்திருந்தார்கள். குழந்தைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய துவா, பெற்றோர்கள் குழந்தைக்கு செய்ய வேண்டிய துவா தேவையில்லாமல் அல்லாவிடம் பகுலாகிறது. கண்ணியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய குழந்தைகள் இந்த முறையில் வளர்த்தவர்களாக இருக்கிறோம். ஏன் காரணம்? இஸ்லாம் சொல்கிறது, தாய் தப்போம் நன்றாயாக இருந்தால் வீட்டுக்குள் வர வேண்டிய குழந்தை, வீட்டுக்குள் வர வேண்டிய வாலிபர்கள் தப்போ உடைய முறையில் வளர்த்து சமாதானமாக இருக்கிறார்கள். இஷா தொழுகாரிகளோ இல்லையோ, மகளிர் தொழுகாரிகளோ இல்லையோ, நமது வீடுகளெல்லாம் ஹராம்களின் மூலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நம்முடைய வீடுகளை பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்தினார்கள். அந்த ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரிவாயத் செய்யப்படுகிறது. அஹ்மது கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டுக்குள்ள பெண்கள் தக்வா உள்ளவர்கள் படி வாழ்வார்களோ எந்த வீட்டுக்குள்ள பெண்மணிகள் ஐந்து நேரமும் உரிய கைகளை கொண்டு வருவார்களோ, ஐந்து நேரமும் வாங்கி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்லுவார்களோ, இவர் சுவர்க்கத்துடைய சுவர்க்கத்துடைய பெண்மணி, இவர் தப்பா உள்ள பெண்மணி. கண்ணியமான தாய்மார்களே, வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நாம் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொன்னால்தான் நமது குழந்தைகள் தீனுக்குள் வளர்க்கப்படும். அவ்வாறு வளர்க்கப்பட்டால்தான் நம் மனைவி சொன்னால் நமது குழந்தைகள் நமக்கு வாழ்க்கையுடைய குழந்தைகளாக மாறும். இதனால் தான் இஸ்லாம் சொல்கிறது, ஆரம்பத்தில் குழந்தைகள் தாய்மார்கள் ஐந்து நேரமும் தொடக்கூடிய தாய்மார்களாக இருக்கணும். இதா சங்கத்தில் மரணத்தில் வந்தாமந்தம் சமதானுடைய மாதங்கள் வந்திச்சா பூர்த்தியான முறையில நோன்பு நிறுத்த வேண்டும். கணவனுக்கு வழிபட வேண்டும், கணவனுக்கு வழிபட வேண்டும். வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய கணவனுடைய சொல்லி நாம் சொல்கிறோமா? திரும்பி வரும் வரைக்கும் மலாய்கா மாணவனுடைய பதுவா உருவாக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். திரும்பி வரும் வரைக்கும் நம்முடைய வீடுகளில் நாம் நம்முடைய மலாய்கா மாணவர்கள் பதுவா உருவாங்க இருக்கிறோம். கணவன் ஒரு கோட்டை கீழான என்று சொன்னால் இன்று நாம் அந்த கோட்டை கீழக்கூடாது. கணவன் வெளிநாடில, நாம் இன்று நாட்டை எழுதிக்கொள்கிறோம், நாம் இன்று ஊரை எழுதிக்கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய கணவர்களுக்கு செய்ய வேண்டிய நிலையத்தில் அமானத்தில் நாம் இன்று துரோகம் செய்தவர்களாக இருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்தினார்கள், யார் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு அது மட்டுமல்ல, கணவன் இருக்கவில்லை இல்லாத நேரங்களில் கணவன் சொந்துக்கல, கணவன் மானவில்ல, கணவன் குழந்தைகள, கணவன் கற்ப இதெல்லாம் பாதுகாப்பார்களோ இவர்களுக்கு நாளை நல்லா சொல்லுவார். ஒரு பொழுது ஜன்னா உமர்க்கவில்லை. அது மட்டுமல்ல, நீ ஐயா புவாரி நீ நான் வாயினாலும் கொடுக்க தொலைந்து கொள்ளும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுக்குள் நாம் இருக்கிறோம், நாம் இன்னும் ஒருவருக்கு அடிமையாக இருக்கிறோம். நமது வீட்டுக்குள் கணவன் மாறுகள் இருக்கிறார்கள். கணவன் மாறு ஒவ்வொருவருக்கும் அடிப்பண்பது மனைவி மாறாகிய நமக்கு ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது. கணவன் மாறுடைய அருமை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியாக ஒரு பாவமாக இருக்கப்படுகிறது. அதன் பிரபுரம்பாயிருந்தாலும் வட்டத்தை விளக்கப்படுத்தினார்கள். என்ன வீட்டுக்குள்ள பெண்மணிகள் ஐந்து நேரம் தொழுது, அது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோன்பு, கணவன் இருக்கும் இல்லாத நேரங்களில் கணவனுக்கு வழிபட்டு கணவனுடைய சொத்துக்களை பாதுகாப்பாலோ இன்னும் பெண்மணிகளை தியாகத்துடைய நாளில் செல்லவார்களாம். நானும் புகழ்கட்டத்தும் நன்மாராயம் கூறக்கூடிய ஒரு பெண்மணியாக, நன்மாராயம் கூறக்கூடிய பெண்மணியாக நான் உலகத்தில் மாறணும். சகாபா பெண்மணிகளுக்கு மாத்திரமா ஏதும் பாட்டுமாரதைய தலைமை என்று அதற்கு
இருக்கிறது.
நாம் எல்லாம் பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ பயான்கள் கேட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இன்று தேர்வர்களாக இருக்கிறது. ஏன் காரணம்? நம் நாட்டில் இன்று 61 காலி கோடுகள் இருக்கிறது. 2010 50, 2013 60 காலி கோடு, 2015 இன்று 61 காலி கோடு ஸ்ரீலங்கா இருக்கிறது. ஒரு வருடம் கழித்து 3500 டிவோர்ஸ். ஏன் காரணம்? இவர்களுக்கு வாழ வேண்டிய முறை தெரியாதா? தெரியும். எந்த முறையில் வாழ வேண்டும் தெரியும். இஸ்லாம் செல்லும் பிரகாரம் வாழ்க்கை அமைக்கல்ல. இஸ்லாம் செல்லும் பிரகாரம் ஒருத்தர் புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாம் செல்லும் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைந்தவில்லை. இதுதான் ஒவ்வொருவருடைய நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் ஒன்று செல்ல நாம் இன்னும் ஒன்றை பின்பற்றியவர்களாயிருக்கிறோம். நமது வீட்டுக்குள் அறிவு வருவதற்கு, நமது வீட்டுக்குள் சோதனை வருவதற்கு, நமது வீட்டுக்குள் கருத்தரியம் வருவதற்கு காரணமாக அது அமைந்து கொண்டிருக்கிறது. சேரர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய வீட்டுக்குள் எனக்கு இருப்பது சந்தோஷமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வீடுகள் மாறிவிட்டது. ஏன் காரணம்? குர்ஆன் ஓதப்படுமையானால், தொழப்படுமையானால், நல்ல விஷயங்கள் வாசிக்கப்படுமையானால், நல்ல விஷயங்களை நாம் படிப்போமையானால், இஸ்லாம் செல்லும் பிரகாரம் வாழ்க்கை அமைப்போமையானால், வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். கண்ணியமான நண்பர்களே, இன்று என்ன நடக்கிறது? இன்று நாம் பார்க்கிறோம் சர்வசாதாரணமாக இன்று சிறு பிரச்சனைகளெல்லாம் காலம் போதை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், பரம்பரை இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். இன்று ஏன் அந்த நிலை நீங்க வேண்டும்? ஏன் காரணம்? ஒத்தரை ஒத்தர் புரிந்துணர்வுடன் நடந்து கொள்வதில்லை. ஏன் காரணம்? இமான் இல்லை. ஏன் காரணம்? அமைதி இல்லை. ஏன் காரணம்? தொழுகை இல்லை. ஏன் காரணம்? தம்மாவுடைய வாழ்க்கை இல்லை. இது குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. இன்று கண்ணியமான தாய்மார்களே, இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கழிப்போமையானால் பின்னால் வரக்கூடிய காலங்கள் பயங்கரமான காலங்களாக மாறிவிடும். அதனால் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் உபயோகிக்க வேண்டும். நல்லா புரிந்து எந்த முறையில் வாழ்ந்து காட்டினார்களோ ஹஸ்ரத் ரசூலுல்லா வாழ்ந்தும் காட்டினார்கள். வாழ் இந்த முறையில் வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்பதை வழியும் காட்டினார்கள். அந்த முறையில் நாம் கழிப்போமையானால் நமது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான முறையில் இருக்கும். கண்ணியமானவர்களே, இன்று என்ன சொல்கிறார்கள்? என்னுடைய மனைவியுடன் எனக்கு வாழ்வது கஷ்டம். மனைவி நீ இப்படி செல்வாயானால், என்னுடைய மனைவி இந்த முறையில் நடப்பாயானால், உன்னை நான் இன்று கலாச் செல்லி விடுவேன். நீ இங்க செல்வாயானால், நீ என்னுடைய பேச்சை கட்டுப்படாததின் காரணமாக நான் உன்னை கட்டுப்பட மாட்டேன். உன்னுடன் வாழ்வது எனக்கு சிரமமாக இருக்கிறது. இப்படியான வார்த்தைகள் உபயோகிக்கிறார்கள். ஏன் காரணம்? கண்ணியமானவர்களே, என்ன வருகிறது? இஸ்லாம் சுதந்திரமான ஒரு மார்க்கம், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட மார்க்கம். ஆரம்பத்தில் ஜஹாலத்துடைய காலத்தில் எந்த அளவுக்கு பெண் குழந்தைகளை, பெண்களை உயிருடன் குறைத்த காலம், திரைத்தர வேடங்களை, திரைத்தரத்துடைய சந்தர்ப்பங்கள், பெண்கள் என்ன செய்வார்கள்? குறிஞ்சி பக்கத்தில் இருந்து குழந்தைகளை பெற்றிருப்பார்கள். பெண் குழந்தைகளாக இருந்தார்கள் என்று சொன்னால், பெண் குழந்தைகளாக இருந்தது சொன்னால், எந்த ஒரு பறவையும் போடாமல் வெறுமனையை குறிப்பில் அந்த பெண் குழந்தைகளின் போது மண்ணை நிரம்பிய காலம். இஸ்லாம் வந்து பெண்களுக்கும் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்களுக்கும் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன செய்கிறார்கள்? இன்று நாகரிகம் பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும். பல்லரசு நாடுகள் எல்லாம் இன்று என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது? அந்த ஒரு காலம் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அதே ஐரோப்பிய நாடுகளில் இருந்தால் இன்று என்ன செய்யப்படுகிறது? பல வேண்டை பலத்தை இன்று கட்டாக்கப்பட்ட நிலைமையில, இன்று நிறுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஏன் காரணம்? குடும்பங்கள் சீரழிக்கப்படுவதற்கு காரணம் என்று அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். இன்றும் நாம் கண்மூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதனால் தாய்மார்களே, நாம் நமது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளை, அமானுதமாக தரப்பட்ட குழந்தைகளை தப்போவே முறைப்படி வளர்க்க வேண்டும். கணவனுக்கு பின்னால் அடிப்படைகளை நமக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கணவனுக்கு கணவனின் சொல்லும் அடிப்படையில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் தனக்கு கீழால் உள்ள மனைவிமார்கள் சுவர்க்கத்துக்குள் இடையில் இருக்கக்கூடிய மனைவிமார்களாக ஆக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகம் போற போதுல நாங்களும் கண்மூடியவர்களாக செல்வோமே. ஆனால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சீரழிக்கப்பட்ட நிலைமை இருக்கிறது. ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார் ஒரு கணவனிடம், என்ன ரயிலரை நீங்க எனக்கு வச்சு தந்திருக்கிறீங்க உலகத்துல, என்னை ஏழு முறை ஆக்சிடென்ட் பண்ணதை பார்த்துட்டாரு, என்ன அவரோட எனக்கு பிரயாணம் போறதுதான் கஷ்டமா மாறிட்டு, அவரை கொஞ்சம் நீங்க மாத்திடுங்க. அந்த மனைவி அந்த கணவன் என்ன சொல்றாரா, சரி சரி இன்னமும் சான்ஸை கொடுத்து பார்ப்போமே. அப்ப அவருடைய வாழ்க்கை என்ன, அந்த மனைவியுடைய வாழ்க்கை என்ன, அந்த மனைவி என்ன முறையில உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறா. கணவனுக்கு வெளிச்சது, ஒரு கணவன் என்ன செய்யறா, ஒரு மனைவி ஒரு பிரயாணத்துல போறா, திடீரென ரெண்டு பேரும் எக்ஸிடன் படுத்த எக்ஸிடன்ட் உள்ளாக்கப்படுறாங்க. ரெண்டு பேர்ல மனைவி கொஞ்சம் சீரியஸ் ஆகுறா, மனைவி சீரியஸ் ஆனதுன்னு ஒரு வயிற்று என்ன செய்யறா, ஏதோ உங்களோட கணவன் ஏதோ ஒரு கணவன்ட்ட வந்து செல்றா, உங்களோட மனைவி இன்னொரு அற அவன் உயிரோடு இருப்பா, பேச வேண்டியது ஏதாவது இருந்தா பேசிக்கோங்க. இப்ப இவருக்குள் சோகத்தில் இருக்கிறாரு. இன்னும் ஒரு வைத்தியர் வந்து கேட்கிறாரு, என்ன உங்களுக்கு சோகம், இப்படித்தான் உலகத்துல எல்லாரும் பெரியத்தானே வேணும், சரி சரி என்ன செய்ய, 30 வருஷம் வாழ்ந்து ஆறாவது வாழ்ந்துட்டு போகட்டுமே. அப்ப அவருடைய வாழ்க்கை என்ன, பெரிய ஒரு கருத்தையுடைய வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான தாய்மார்களே, இப்படி இருக்கக்கூடாது. அதனால் வீட்டுக்குள்ளையும் பொழுது சந்தோஷமா இருப்பார்கள். ஏன் ஆயுஷா உலகத்துடைய வளமை, ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஒரு ஆண்கள் நேர்த்தி என்ன செய்வாங்க, கொஞ்சம் கண்ணை கலக்குவாங்க, அப்படி இல்லைன்னா பெட்ரூம்கள்ல போய் தழுதுடுவாங்க. இது உலகத்துடைய வளமை. ஆனா அவரு பார்க்கிறாரு, ஏந்த மனைவி உலகத்துடைய பெண்மணிக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான முறையில, ஏன் நான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏந்த மனைவி பாத்ரூமுக்குள்ளதான் போறேன், நான் வீட்டுல ஏதாவது மனைவி சேர்த்தினா என்ன மனைவி என்ன செய்யறா, அதுல எந்த மனைவி பாத்ரூம் போறேன். ஆனா எப்பயும் பாத்ரூம் வீணா தான் இருக்கும், பாத்ரூம் சுத்தமா இருக்கும். இப்ப இவர் இப்படியும் பார்த்துட்டு ஒரு நாள் கேட்டாரா மனைவி, ஏன் நீ நான் ஏற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில எல்லாம் உலகத்திலேயே வளர்ந்த பெண்களுக்கு ஏற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கண் கலங்கப்படும், பெண்கள் என்ன செய்வாங்க அழுதுடுவாங்க. ஆனா நான் ஏற்க ஆரம்பித்துடனே நீங்க என்ன செய்யுங்க, பாத்ரூம் கண்ணியமான தாய்மார்கள் இப்படியான பெண்களும் உலகத்துல வாழ்ந்து நிற்கிறாங்க. ஆனா அவர் அப்ப அந்த பெண்மணி இந்த நேரத்தில் இருந்தா அந்த கணவனுடைய அந்த கணவன் அந்த பெண்மணியோட முறையில் நடந்திருப்பா, அந்த பெண்மணி அந்த கணவனோட முறையில் நடந்திருப்பா. கண்டிப்பா. இன்றைக்கு நாட்டில பிரச்சனை வரதுக்கு காரணம் தான், முதலாவது காரணம் தான், நாம் முகத்தை அன்பு வைக்க வேண்டிய திறத்தை நாம் இன்னும் இஸ்தாக்கிவிட்டோம், நடுவிட்டோம். திருமணத்துக்கு முன்னால் எப்படியெல்லாம் அன்பு வைக்கிறோம், கணவன் மனைவிய, மனைவி கணவன எப்படியெல்லாம் அன்பு வைக்க வேண்டுமோ அப்படியான முறையெல்லாம் அன்பு வைத்து லவ் என்ற பேரில் நாம் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைகளும் இன்று சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கலவன் பாடசாலைகளில் படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தான், நம்முடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய மனைவிமார்களும் தான், நம்முடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சகோதரர்களும் தான், நமது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தாய்மார்களும் தான், நமது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கைகளும் தான் இந்த உலகத்தின் பெயர்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் திருமணத்துக்கு முன்னால இருந்த இன்பம் காணுவார்களோ திருமணத்துக்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. யாரெல்லாம் திருமணம் முடிந்ததுக்கு பின்னால கணவனுக்கு துரோகம் செய்வார்களோ கணவன் நெடுநாடில மனைவி மனைவி கணவன் மெடுகளம் இருக்கக்கூடிய கணவன் நண்பனுக்கு போல் பண்ணி செல்கிறார். மனைவிக்கு சோகம் இல்ல, மனைவிய கொஞ்சம் என்ன செஞ்சு வைத்தியசாலைக்கு கூட்டி பேசுகிறேன். மனைவி என்ன செஞ்சு என்ன மனைவி என்ன செஞ்சு மனைவியை கூட்டி பேசி மறந்தெடுக்குது. இப்படி என்ன சொல்லி கணவன் தன்னுடைய நண்பனுக்கு போல் பண்ணி செல்கிறார். இந்த உலகத்துல சர்வ சாதாரணமா நடக்கிறது தாய்மார்களே. இந்த நடத்தையுமே கம்பீரம் இருக்கக்கூடியது அல்லாம் பாதுகாக்க வேண்டும். இங்க என்ன செய்யப்படுகிறது, அந்த பெண்ணுங்க தன்னுடைய நண்பர்களோட பிரயாணம் போறாங்க, ரெண்டு பேர் மகன் இல்லாதவர்களோட பிரயாணம் போறாங்க. பிரயாணம் போவார்களானால் மூணாவது நன்றாக செய்தான் நினைந்து இருக்கிறான். ஏதோ கணவன் போல் நண்பன் போல் நினைந்திருக்கிறார். அதற்காகவே நாம் நடந்துவிட்டவர்களே முடிஞ்சுவிடணும். இல்ல நாம் என்ன செய்கிறோம், அந்த மனைவியுடைய அந்த நண்பனுடைய மனைவியை போல் பண்ணி கேட்கிறோம், மறந்தப்படுத்தீங்களா? இப்படி ஆரம்பம் நல்ல விஷயத்துல ஆரம்பிக்கப்படுகிறது. இறுதியில் எங்கேயோ அராசில பேசப்படுகிறது. நாட்டில பல சம்பவம் கண்ணியமானவர்களே. அதனால இந்த வாழ்க்கையானால் நரகத்துல பயங்கரமான சட்டம் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். நாளைய கியாமத்துடைய நாள்ல நரக வாசிகள், நாளைய கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் நன்மையை நெருங்கக்கூடிய அந்த தராசில சில மனிதர்களுடைய நன்மையை நெருங்கி வைத்து நன்மை ஒரு ஒவ்வொரு மனிதர்களும் பெரிய ஒரு மணி நேரம் நன்மை பண்ணி வருவாங்க. ஏற்றிருப்பாங்க, சிலருக்கு சிலருக்கு அடித்திருப்பாங்க. இதன் காரணமாக அவர்களுடைய நன்மையெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய நண்பர்கள் பேருங்களான முதலும் அறிஞர்களின் காரணமாக அவர்களுடைய நன்மைகள்லாம் எடுத்து கொடுக்கப்பட்டுவிடும். மாற்றமாக அவன் இன்னும் பாவம் மட்டும் இப்ப அவர் பாவத்தோடு இருப்பாரு. யாரு பாவத்தோடு இருப்பாரு, ஒன்று நரகம் போவாரு அல்லது நல்லா பாதுகாத்து பண்ணி தூக்கம் அனுப்பணும். இப்ப ஒரு மனிதன் அவருக்கு முன்னால கொண்டு வரப்படும், கொண்டு இவர் யாரும் தெரியுமா? ஓ யாருவா, இவர் உலகத்துல உங்க நண்பன். அப்படியா, இந்த நண்பன் என்ன பேர தெரியுமா? இந்த நண்பன் உங்களுக்கு நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சான். மனைவிக்கு மருந்தெடுக்கிறது நண்பனை பாதிப்பீங்களோ, என்ன மனைவிக்கு வீட்டு நாமக்கிழமை கொடுத்து உங்களோட நண்பனை பாதிப்பீங்களோ, அந்த நண்பன் உங்களோட நம்பிக்கைக்கு மோசடி செய்தார். அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட பாவங்களை அவங்க நண்பனுடைய நன்மை எல்லாம் எடுத்து இவருக்கு கொடுக்கப்படும். நண்பன் செய்யும் நன்மை இல்ல, அவரும் அநியாயங்கள் செஞ்சு அவருடைய நன்மைகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். எங்களுக்கும் பாவம், அதனால அல்லாஹ் சொல்லுவார், திரும்பவும் இந்த ஆரம்பத்தில் இருந்து போய் இந்த கணவனுக்கு செல்வார். உங்களோட பாவங்களுக்கு உங்களோட நண்பனுக்கு கொடுத்து நீங்க செய்ய பாவமும் இல்லை நன்மையும் இல்லை. அதனால நீங்க நல்லா மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்பிடுவார், அந்த நண்பனை நரகத்துக்கு அனுப்பிடுவார். கண்ணியமான தாய்மார்களே, நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்ச நண்பனுக்கே இந்த நிலைமை என்றார். கூட இருந்து குடும்பத்தின மனைவிமாருக்கு என்ன தண்டனை அளிக்கும் கியாமத்தால்? அதனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பேரலாக இருக்க வீட்டுக்குள்ள அந்நியவர்களோட சேர்ந்ததுக்கு இஸ்லாம் எந்த இடத்திலையும் அனுமதி கொடுக்கப்படல. வீட்டுக்குள்ள நுழைவதாக இருந்தா கலாக்கூட நுழைங்க, வீட்டுக்குள்ள இருந்து பதில் கொடுக்கிறதாக இருந்தா உங்களோட குரல்களை நீங்க கம்பீரமான குரல்களை கொடுத்துடுங்க. மெதுவான முறைகளை நீங்க கொடுத்துட வேண்டாம். உங்களுக்கு தரப்பட்டுள்ள அமானுகளை நீங்க முன்னெடுத்து செய்ய வேண்டாம். வேண்டாம், உங்களை நம்பியிருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு தரப்பட்ட குழந்தைகள் பெரியவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை அமானுஷமாக தந்தானோ அதை நாங்கள் ஞாபகத்திலே நாங்கள் கேட்கிறீங்களா? கண்ணியமான தாய்மார்களே, வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண்மணிகளாகிய நாம் நம்முடைய மகன்மார்களுடைய நாடு விஷயங்கள் நடுவு வலிமையானால், நாடு விஷயங்கள் ஒன்று கவனப்படுமையானால், அது நபிமாருடைய குழந்தையாக இருக்கலாம், வலிமார்களுடைய குழந்தையாக இருக்கலாம், உலகத்திலேயே வலி தவறுகின்றார்கள். பெண்களாகிறவர்கள் செய்தானுடைய வழிகள், ஒரு பெண் உலகத்தில் வழிகெடுக்கப்பட்டால், ஒரு பெண் சுருக்கப்பட்டால், ஒரு பெண் பெற்றவரானால் ஆயிரம் ஆண்கள் வழிகெடுக்கப்படுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்களும் வழிகெடுத்து ஆண்களையும் வழிகெடுக்கிறார்கள், அவர்களுடைய முடிகள் எவ்வாறு நின்றுமா ஒட்டகத்துடைய சிந்தனைகளை போல் அவர்களுடைய முடிகள் நின்றுவிடும், அவர்களுடைய முடிகள் அவர்களுடைய நடைமுறைகளுக்கு புள்ளிக்கொண்டு செல்லும். இங்கு அப்படியான காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, நமது உடம்பை நம்முடைய கண்ணியமானது மாத்திரம் தான் காக்க வேண்டும், நம்முடைய உறுப்புகளை நமக்கோடைய கண்ணியமானது மாத்திரம் தான் காக்க வேண்டும், நமது அழகுகளை நம்முடைய மாத்திரம் தான் காக்க வேண்டும். இன்று என்ன செய்கிறோம்? உலகத்தில் நாம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருந்து கொண்டிருந்தோம். ஒரு காலம் எழுதிக்கு ஒரு பாதையில் ஒரு பைக் போட்டு அந்த மைக்க பார்ப்பாங்க இந்தியா, அந்த மைக்க பார்ப்பாங்க ஜப்பான்லயா. ஆனா இங்கே என்ன செய்யும்? ஒரு மூணு பாதையில போனோம், பின்னாலி போறவங்களை பார்க்கிறாங்க. காலம் காலம் மாறிட்டு, காலம் மோசடியா மாறி, பின்னாலி போற மனைவி எப்படி கண்ணியமானவர்களே? நாம் நம்முடைய மனைவி மாறிகளுக்கு இஸ்லாம் செல்லும் பிரகாரம் அந்த அழகான வாழ்க்கையை கொடுத்தாச்சுன்னா, நாம் உலகத்துல நம்முடைய மாதிரி துப்பாக்கிய வாழ்க்கையை யாரும் இல்லை. சில பெண்கள் முகம் மூட்டத்துக்கு ஆசைப்படுவாங்க, கணவன்மாராகிய நாம் நம்முடைய மனைவிமாருக்கு அனுமதி அளிக்கிறோம் இல்லை. அதனால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனைவிமாரிகளை இஸ்லாம் செல்லும் பிரகாரம் ஆக்க வேண்டும். ஒரு வாழைப்பழத்துக்கு இருவரைக்கும் மதிப்பு, தோளோடு இருக்கும் மனைவிக்கும் மதிப்பு. எங்க சரி, நல்ல வாழைப்பழம் தோளொழிக்கப்பட்டு விற்கப்படுகிறது, நாம் எல்லாம் எடுக்க விரும்புவோமா? தொகி ஒரு இடத்துல தோளொழிக்கப்பட்டு, கவல் ஒழிக்கப்பட்டு, குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது, சொக்லேட் பக்கத்து
எங்களுடைய மனைவி மாறிகள் எங்களை சொல்லுங்க
இங்கிடம் பின்னணி என்று செய்தாங்க அரசுல இங்கிட விதம் மீறிட்டாங்க. அபூதரம் எல்லா அவங்களும் மனைவியை சொல்லுகிறா, மதினாவுக்கு வந்துவிட்டு பின்னாங்க சொல்லுகிறா. அபூதரது எல்லாம் நம்மட மனைவி, அபூதரம் எல்லாம் அவங்களுக்கு என்ன சொல்லுறாங்க, போக வியாபாரம் செஞ்சுட்டு வாங்க, சூழல் என்ன செய்ய, படங்களை எடுத்துட்டு வாங்க, எடுத்து வந்து நாங்கள் விருந்தாளிகளுக்கு சதக்கா செய்யணும். ஏன் சூழல் நல்ல முறையில் இருந்துச்சு கண்ணியமானவர்களே, சூழல் தக்குவாவுடைய முறைப்படி இருந்துச்சு, அதனால அந்த குழந்தைகளும் தக்குவாவுடைய முறைப்படி ஆகிச்சு. அதனால நாங்கள் நீண்டு சூழலை தக்குவாவுடைய சூழலாக ஆக்க வேண்டும். உதாரணத்தில் சொல்ல சொல்கிறேன், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபி தான் அப்துல்லா இப்னு ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு சஹாபி. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சகோதரி தான், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சகோதரி அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நுஹ்மான் இப்னு பஷீர் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னால பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அநேகமான குழந்தைகள் கிடைக்குது. குழந்தைகள் கிடைச்சதுக்கு பின்னால அதுல ஒரு குழந்தை தான் நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்துட்டு தங்க மனைவிக்கு சொல்றாங்க, நுஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏனைய குழந்தைகளை விட மார்க்கத்துல கொஞ்சம் ஏண்ட இந்த மகன் கொஞ்சம் வித்தியாசமா பேணுதலா இருக்கிறார், பின்னால் அவர் மாமேதையா வருவார், அதனால நாங்கள் சொத்துக்களை பிரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்வோம், ஏந்த மனைவி ஏந்த சொத்துக்கள்ல கொஞ்சம் கூடுதலான சொத்தை நாங்கள் அம்மாவுடைய பேர்ல எழுதிடுவோம். அந்த மனைவி சொல்லுறா, ஹசரத் ரசூலுல்லாஹ் இன்னதல்லா பெருமக்களும் கேட்டிருக்கிறேன், குழந்தைகளுடைய விதத்துல பேருதலாக இருக்க வேண்டும், குழந்தைகளுடைய விதத்துல தக்குவாவுடைய முறைப்படி இருக்க வேண்டும். ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி வந்து இரண்டு குழந்தைகளோட வந்து ஏதாவது உண்மைத்தாங்க ஏதாவது ஒரு தாங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஆயிஷா எல்லாம் தேடி பார்க்கிறாங்க, வீட்டுக்குள்ள எதுவும் இல்ல, மூணு பேரித்த மலம் எடுத்த பெண்மணிகளிடம் கொடுக்கப்படுகிறது. மூணு மூணு பேரித்த மலம் மூணுல இரண்டு இரண்டு குழந்தைகளுக்கு பங்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு தாயிருக்கு அவங்க குழந்தை பார்க்கிற முகத்தை இரண்டு குழந்தைகளும் தாயுடைய முகத்தை பார்க்கிறாங்க. தாய் இரண்டு பாதைகளாக பங்கு பிரித்து ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கிறாங்க. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் மாணவர்களே, அந்த சூழல் தக்குவாவுள்ள சூழலா இருந்ததுனால, அந்த பெண்மணி தக்குவாவுள்ள பெண்மணியா இருந்ததுனால, அந்த கணவனுக்கு அந்த பாவம் தடுத்துட்டாங்க. இன்னொரு பெரியோர் இமாம் வாழ்ந்தாரு, அந்த இமாம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, முதலாவது திருமணம் முடிக்கிறதுக்கு ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், திருமணத்துக்கு முன்னால கணவன் மார்பேட்டு மனைவியை பார்க்கணும், தனக்கு வர வேண்டிய மனைவி, தனக்கு குழந்தைக்கு இதை தாயா இருப்பாவா, இப்படி பார்த்துட்டு முடிக்கலாம். இரண்டாவது திருமணம் முடிக்கிறது முதலாவது மனைவி செல்லுற அனுமதி கேட்க தேவையில்லை. இதை சந்தர்ப்பமா இருந்து முடிஞ்சிடவும் மாதம் மனைவி நாட்கள் இரண்டாவது திருமணம் கேட்காம முடிச்சு கேள்விப்பட்டதுக்கு பின்னால எத்தனையோ பேசுவோம். அதனால என்ன செஞ்சாங்க, அது இமாம் முதலாவது திருமணம் முடிச்சாங்க, முப்பது நாள் உலகத்துல வாழ்றாங்க, வாழக்கூடிய இந்த திருமணத்துல மனைவிக்கு விளங்குது கணவன் ஆசை கணவன் பாசம் எல்லாம் கொஞ்சம் குறைந்த மாதிரி விளங்குது. அந்த மனைவி என்ன செய்கிறா, அந்த மனைவி அதிகமாக சொல்றா, கணவன் பெரிய இமாம் பின்னால வாழ்ந்தவர் பெரிய இமாம் நபியுடைய வாழும் காலத்துக்கு பின்னால அந்த அடிமை என்ன செய்கிறா, கணவனை புலவம் பண்றாரு, அந்த எஜமான புலவம் பண்ற இந்த எஜமான் எங்க போறாங்க, இப்படி ரெண்டு நாள் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. ஓஹோ, இரண்டாவது திருமணம் இன்னும் ஒரு வீட்டிலும் முடிச்சிருக்கிறாரு தான். ஒன்னு சொல்றாரு, தன்னை முதலாவது தன் மனைவிட்ட தன்னை எஜமான் அந்த பெண்ணு வந்து சொல்றாரு, உங்களோட கணவன் இரண்டாவது திருமணம் முடிச்சுட்டு அந்த முதலாவது மனைவி காட்டிக்கொள்ளவும் இல்ல, இரண்டாவது திருமணம் முடிச்சீங்க தானே, ஏன் நீங்க முடிச்சீங்க என்று காட்டிக்கொள்ளவும் இல்ல. அவையும் வந்து தெரியாத மாதிரி காட்டிக்கொண்டா, இவையும் இவரும் வந்து மனைவிங்க செல்லல, நான் இரண்டாவது திருமணம் முடிச்சிட்டேன். கொஞ்ச நாளைக்கு பின்னால என்ன செய்யப்படுது, கணவன் மரணிக்கிறாங்க. கணவன் மரணிச்சிருந்துச்சுன்னா சொத்துக்கிற இஸ்லாம் சொல்லுது, குழந்தை இருந்துச்சுன்னா எட்டுல ஒரு பங்கு மனைவிக்கு. இப்ப அந்த மனைவி என்ன செய்யறா, எட்டுல ஒரு பங்கு எடுத்து அந்த எட்டுல ஒரு பங்கு சொத்துல எட்டுல எட்டா பிரிச்சு அதுல ஒரு பங்கு எடுத்து அதை ரெண்டா பிரிச்சு அடிமைட்ட செல்றா, இந்த ஒரு பங்கு அந்த மனைவிட்ட போயிட்டு கொடுங்க, கொடுத்துட்டு செல்லுங்க, ஒரு லெட்டர் எழுதுறா. எப்படி சொன்னா, உங்களையும் என்னுடைய கணவரும் ஆகிய இன்னார் வபாத்தாகிட்டாரே, அவரு அவனுடைய சொத்து இவ்வளவு, அந்த சொத்துல எட்டுல ஒரு பங்கு மனைவிமாரி கெடுக்கணும், அந்த எட்டுல ஒரு பங்கு இவ்வளவு, அந்த பங்கு ரெண்டு பேரும் பிரிக்கணும், அதனால நான் ரெண்டு பங்கா பிரிச்சு எனக்கு ஒரு பங்கு உங்களுக்கு ஒரு பங்கு என்று சொல்லி அந்த பங்கு என்று சொல்லி அந்த மனைவி என்ன செய்கிறா, அந்த முதலா இரண்டாவது மனைவிக்கு அனுப்புறா. இரண்டாவது மனைவி பார்த்துட்டு அடுத்த பக்கம் அந்த கடிதத்தில் எழுதுறா, உங்களோட கணவராகிய என்னுடைய கணவராகிய அந்த இமாம் நாளைக்கு முன்னால முத்தலாக் செல்லிட்டாரு, அதனால முத்தலாக் செல்லப்பட்டா கணவன் என்றொன்றும் மனைவிக்கு போகாது, அதனால சொத்து செல்ல என்று எனக்கு என்றொன்றும் எடுக்கலாம். அதனால நீங்கள் என்ன சொத்துக்களை வச்சுக் கொள்ளுங்க. கண்ணியமான தாய்மார்களை என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, இரண்டு பெண்மணிகள் உள்ளத்தில் இருந்தது தக்குவா, அந்த தக்குவாவின் காரணமாகத்தான் இந்த இஸ்லாம் நிலைநாட்டப்பட்டுச்சு. அதனால ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன், நான் எங்கட குழந்தைகளுக்கு நல்ல முறையில பேசணும். எங்கட குழந்தைகளுக்கு நாங்க என்ன செய்கிறோம், சிலவங்க ஏதோ ஒரு கோபம் என்று வரும் பொழுது பதுவா செய்யறாங்க, தனக்கு கிடைத்த குழந்தை அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த துவா கபூலாக வேண்டிய நேரங்கள்ல கூப்பிடப்பட்டு என்று சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும் கபூலானதுக்கு பின்னால நாங்க கை செய்தப்பட்டு வேணல்ல, தனக்கு கிடைத்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறு செஞ்ச உடனே நாசமா போ, அப்படி போ, இப்படி போ, நான் இல்லா சிலர்கள் திட்டுறாங்க பெற்றோர்கள், அதை செல்றதுக்கு கூட என்ன கூட்டம் அடி. இப்படியான வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம், இதுவரைய ஒவ்வொரு நேரமும் என்னுடைய குழந்தைகளுக்கு நேர்வழிக்கு காரணமாக நான் இருக்கணும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்கிறேன். இமாம் ஷோபா ரஹ்மமுல்லா பின்னால வாழ்ந்த ஒரு பெரியோரு மாமேதே, இமாம் ஷோபா ரவி அல்லாஹனோட காலத்துல பெரியோரு குடிகார ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய தாய் எப்பயும் தன் மகனை பார்த்து கவலை, என்ன மகனுக்கு ஹிதாயத் வராதா, என்ன மகனுக்கு நேர்வழி வராதா, என்ன மகனுக்கு எல்லாம் ஹிதாயத்தை காட்ட மாட்டானா. கண்ணியமான தாய்மார்களே, மகனுக்காக வேண்டி செய்த துவா கபுலாகும். இமாம் புகாரி ரஹ்மமுல்லா ஆரம்பத்துல பார்வை இருந்தவங்க தாய் துவா செய்யறாங்க, மாணவர்களோட வரக்குல அந்த குடிகாரர் என்ன செய்கிறார், இமாம் ஷோபா ரஹ்மமுல்லா கழுத்தை பிடிச்சு கேட்கிறார், நீ யாரு? இமாம் ஷோபா ரஹ்மமுல்லா பெரிய மாமேத அவரு பார்த்தாரு குடிகாரன்ட்ட, அந்த மாணவர்கள் இவரு தெரியாவா, இவர் யாரும் தெரியுமா, இவருதான் இந்த காலத்துல வாழ்ந்த பெரிய இமாம், இல்ல நபியுடைய காலத்துல இல்ம படிச்சு கொடுத்த மாதிரி இவர் இந்த காலத்துல இல்ம படிச்சு கொடுக்கிறாரு. அப்படியா, அப்ப எனக்கும் ஒரு ஹதீஸ் படிச்சுட்டா, யாரு கேட்கிறது, குடிகாரன் கேட்கிறேன். இமாம் ஷோபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பயன்பட்டாங்க, நான் ஏன் ஒரு ஹதீஸ் பின்னால ஒரு காலத்துல குடிமகன் மூலம் ரிவாயத் செய்யப்பட்டா, அந்த குடிமகன் இந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளராக வந்தா இந்த ஹதீஸ் லைஃப் ஆயிரும். ஒரு காலம் இருந்துச்சு ஹதீஸுடைய வல்லுநர்களுக்கு மத்தியில தெரியும், ஹதீஸ் சஹி, ஹதீஸ் லைஃப், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லி அறிவிப்பாளரை வச்சுதான் பாக்குறது. அதனால அந்த இமாம் பயந்தாங்க, இந்த இவற்ற செல்வதனால இவரு பின்னால் ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு. இப்ப இல்லாட்டி சொல்லி தரத்தான் எனக்கு வேணும். என்ன செய்கிறார் இமாம் ஷோபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பயந்து வந்துடுறாங்க. உனக்கு வெட்கமில்லையா நாரினது செஞ்சிக்கோ. இதாலம் தத்தையே பத்மா வெட்கமில்லையா நாரினது செஞ்சிக்கோ. அப்படியா இப்ப இவர் என்ன செய்யறார், கேட்டதுனால ஊத்துக்கு போறாரு, பேசி யோசிக்கிறாரு, வெட்கமில்லையா நாரினது செஞ்சிரு. தாய்த்த கேட்கிறாங்க இரவு நேரம், தாய்த்த கேட்கிறாங்க என்னுடைய தாயே இந்த ஹரிசுக்கு விளக்கம் என்ன, தாய் சொன்னா யாரு சொன்னாவோ அவற்றை பேசி நீங்க கேளுங்களே. கண்ணியமானவர்களே, அந்த பெண்மணி அந்த தாய் தன்னை குழந்தை மேல ஆதரவு வைத்திருந்தாங்க, அதனால அந்த குழந்தை என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த குழந்தை அந்த இரவு நடுவில் செய்த பேச்சு இமாம் சோபாராம் மூமுல்லாட நீங்க கட்டுறாங்க. இமாம் சோபாராம் மூமுல்லா கேட்கிறாங்க யாரு இந்த கட்டுறது, இமாம் சோபாராம் மூமுல்லா சொல்றாங்க யாரு நான் முடிவாரம் வந்திருக்கிறேன். இமாம் சோபாராம் மூமுல்லா பயன்புட்டாங்க, ஓஹோ நான் அந்த ஹரிசத்தனத்தை கருத்து விளங்கிட்டோம்,
நிரந்தராதி நீங்கள்
இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வசலாம்.
From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah.